நேர்காணல் பார்வை குறுந்தகடு பற்றிய ஒரு பகிர்வு. அருள்பொணி முனைவர் ஜான் குழந்தை அவர்கள் கோட்டாறு மறைமாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் திருச்சி புனித பவுல் குருத்துவ கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர், அதிபர். கோட்டாறு மறைமாவட்டத்தின் முன்னாள் முதன்மை குரு. இந்திய லத்தீன் ஆயர் பேரவையின் இறையழைத்தல் குருக்கள் துறவியர் பணிக்குழுவின் முன்னாள் செயலர். முத்துப்பேறு பெற்ற தேவசகாயம் அவர்களின் புனிதர் நிலை அறிவிப்பு திருப்பணிக்கு துணை வேண்டுகையாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர். இவர் வெளியிட்டுள்ள பார்வை என்ற குறுந்தகடு பற்றி இன்று பகிர்ந்து கொள்கின்றார். தந்தை ஜான் குழந்தை, பார்வை என்ற பெயரில் ஒரு புதிய குறுந்தகடு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றீர்கள். அதில் திருத்தந்தை பிரான்சிஸ், புனித அன்னை தெரேசா இவர்கள் இருவருடைய படங்களை தாங்கள் பிரசுரித்திருக்கின்றீர்கள். இதற்கான காரணம் என்ன?
முதல்ல எல்லா நேயர்களுக்கும் வணக்கம். இந்த குறுந்தகடிலே 12 பாடல்கள் உள்ளன. இந்த 12 பாடல்களில் மிக பல திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய கருத்துக்கள், அவருடைய தியானங்கள் அடங்கியவை. அதோடு அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கை செய்தியை அடங்கியவை. எனவே இவர்கள் இருவரும் தந்த கருத்துக்களை வைத்து இந்த பாடல்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. எனவே இவர்களை போட்டிருக்கிறேன்.
இவர்கள் இருவரும் தங்களது வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கங்கள்,
அதைத்தான் பார்வை என்ற அந்த சொல்லிலே நான் போட்டிருக்கிறேன். இறை இறக்க ஆண்டை அறிவித்த போது திருத்தந்தை சொன்ன அந்த கருத்து தான் முதல் பாடலிலே வருகிறது. அது மட்டுமல்ல, முதல் பாடலில் பிறகு 7வது பாடல், இந்த 2 பாடல்களிலும் நான் போட்டிருப்பது திருத்தந்தையினுடைய 2 தியான உரைகள். அதிலே ஒன்று, கடவுளுடைய பார்வை வேற, நம்ம பார்வை வேற. நம்முடைய பார்வை எல்லாம் ரொம்ப குறுகியதாக இருக்கிறது, சுயநல பார்வைகள். பிறகு அதற்கு ஒரு எல்கை இருக்கிறது. நம்முடைய பார்வையும் நம்முடைய அன்புக்கும் எல்லை இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பார்வை மிக பரந்ததாக இருக்கிறது. இயற்கை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதை ஒரு இயற்கை பற்றி அவருடைய எட்டிலும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த கருத்துக்களும் இங்கே வந்திருக்கிறது. இந்த கடவுளுடைய பார்வை நமதாக வேண்டும். நம்முடைய பார்வை விட்டுவிட்டு கடவுளுடைய பார்வை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் இந்த உதாரி மைந்தனுடைய கதையை, அந்த வரலாற்றை, அந்த ஒரு வரலாறுல அந்த ஒரு ஓமையை அவர் பயன்படுத்தி கொடுத்த அந்த விளக்கத்தை வைத்துதான் அதிகமாக பாடல்கள் இதில் வந்திருக்கின்றன.
புனித அன்னை தெரேசா பற்றி,
புனித அன்னை தெரேசா பற்றிய ஒரு 2 காரியம். ஒன்று, அன்னை தெரேசா அவர்கள் எவ்வளவுக்கு ஆண்டவரிலே ஊன்றினார்களோ அவ்வளவுக்கு அவர்களுடைய அன்பு செயல் மலர்ந்தது. அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையில் 2 பக்கங்கள், ஒன்று ஆண்டவரிலே ஊன்றியிருந்தது, இன்னொன்று மக்கள், அதிலும் எல்லா மக்களுக்கும் அன்பு செய்ய வேண்டும் என்பதல்ல, குறிப்பாக சமுதாயத்தில் வெறுக்கப்பட்டவர்கள், எந்த உதவியும் இல்லாத ஏழை எளியவர்கள், நோயாளிகள், தனிமையிலே இருப்பவர்கள், இவர்களை நாடி போகிற ஒரு தன்மை, இதுதான் அவருடைய வாழ்க்கையில் நான் பார்ப்பேன். இந்த 2 கருத்துக்களையும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போல, ஒன்று கடவுளுடைய ஊன்றி இருப்பது, இன்னொன்று தன்னுடைய வாழ்க்கை பிறருக்காக அர்ப்பணிப்பது, இந்த 2ஐயும் அடிப்படையாக வைத்து இந்த பாடல்கள் இருக்கின்றன.
தந்தை ஜான் குழந்தை, கடவுளுடைய பார்வை என்று சொன்னீர்கள், கடவுளுடைய பார்வை என்ன?
கடவுளுடைய பார்வை என்னவென்றால், முதலாவது எல்லையற்ற அன்பு. கடவுளுடைய அன்பை நம்முடைய பாவங்களால் நாம் எல்லை போட முடியாது. நம்முடைய பாவங்களை விட அவருடைய அருள் பெரியது என்று மறைநூலிலே கூட இருக்கிறது. பாவம் பெரிய இடத்தில் அருள் அதைவிட பெரியது என்றுதான் பவுல் சொல்லுவார். எனவே எல்லையற்றது. 2வது, அவருடைய பார்வை ஒரு சமத்துவம் கொண்டது. எல்லா மக்களையும் அவர் தன்னுடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே இதிலே ஏற்றத்தாழ்வுகள் அற்றது, எந்த வேறுபாடும் காட்டாதது. எனவே முதல்ல எல்லையற்றது என்றால் அதற்கு விளக்கமே கிடையாது, எல்லையே கிடையாது. 2வது, சமத்துவம் கொண்டது. இந்த 2 கருத்துக்களையும் அதிகமாக எழுத்துவார் திருத்தந்தை. அதிலும் நோயாளிகள், வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள், வேறு எந்த துணையும் இல்லாதவர்கள், அவர்கள் மீது அவருடைய அன்பு அதிகமாக பாய்ந்து ஓடுகிறது. எப்படி ஒரு தண்ணீரானது பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடுகிறதோ அதே போல இறைவனுடைய இரக்கம். இதை திருத்தந்தை பிரான்சிஸும் வெளிப்படுத்துகிறார், இதை அன்னை தெரேசாவும் வெளிப்படுத்துகிறார். ஒரு முறை இங்கே ரோமாபுரியில் அந்த புதன்கிழமை நடக்கிற அந்த பெரிய அவருடைய ஆடியன்ஸ் அங்கே வந்திருக்கிறேன். அப்பொழுது ஏராளமானவர் இருந்தார்கள். குறிப்பாக ஏறக்குறைய 100,000 இளைஞர்கள் அதில் பங்கெடுத்தார்கள். நானும் அங்கே இருந்தேன். அப்பொழுது நான் பார்த்தேன், இவருடைய பார்வை முதல்ல எங்கே போகிறது திருத்தந்தையுடைய பார்வை. எனவே இங்கே வந்தாலும் அவருடைய பார்வை முதலிலே அங்கே அமர்ந்திருந்த இந்த ஊனமுற்றவர்கள், அவர்களைத்தான் அவர் முதல்ல சந்தித்தார். ரெண்டாவது அவர்களை சந்தித்து பேசிய பிறகு எங்கே போகிறார்? இந்த மைதானத்தின் எல்லையிலே, அந்த எல்லையை தாண்டி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் மக்கள், உள்ளே வர முடியாமல். அங்கே போகிறார் ரெண்டாவது. அங்கேருந்து உடனே அடுத்த பார்வை அவரும் எங்கே சமுதாயத்தில் விளிம்புகளிலே உள்ள அங்கே போய் பேசுகிறார். அதுக்கு பிறகுதான் வந்து அவர் உரையாற்றி விட்டு கடைசியில் தான் அவர் ஆயர்களை மற்றவங்களை அவர் சந்திக்கிறார். சந்திக்கவில்லை, கொஞ்சம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். அவர்களுக்கு ரொம்ப நேரம் அவர் கொடுக்கவில்லை. இதை ஒரு புதிய அணுகுமுறையாக நான் பார்க்கிறேன், கடவுளுடைய அணுகுமுறை.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளிநாடுகளுக்கு திருத்தூது பயணம் மேற்கொள்ளும் போது கூட, அவர் சாந்தா மார்த்தா இல்லத்திலிருந்து புறப்படுவதற்கு முன் வீடற்றவர்களை, தெருவில் வாழ்பவர்களை அல்லது அகதிகளை சந்தித்து விட்டு செல்லுகிறார். ஒரு குடும்பம், ஒரு 10 பேர் அப்படி. இதிலிருந்து இவர் ஏழைகள் மீது, சமூகத்தின் விளிம்புகளுக்கு தள்ளப்பட்டவர்கள் மீது இவர் எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்பது மிக தெளிவாக இருக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தற்போதைய போதனைகள் இந்திய திரு அவையில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் என்ன?
இந்திய திரு அவை என்று சொல்லும்போது அதில் எவ்வளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது. தமிழக திரு அவை, இந்திய திரு அவையிலும் நான் பார்த்திருக்கிறேன், இந்திய திரு அவையிலும் பணியாற்றிருக்கிறேன், தமிழக திரு அவையிலும் இருக்கிறோம். என்னை பொறுத்தளவிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய அந்த தாக்கம் சாதாரண மக்களை அதிகமாக சென்றடைகிறது. திருச்சி வழியாக இவை வருவதற்கு முன்பே அந்த திருத்தந்தை சொல்லுவது அன்றாட இது வலைதளம் வழியாக அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இது ஒரு புதுமை, முன்பெல்லாம் அப்படி இல்லை. திருத்தந்தையை பற்றி சொல்லணும்னா திருச்சபை திரு அவை வழி தான் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இப்பொழுது அப்படி அல்ல,
ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்
எல்லாத்திலும் வருகிறது. எனவே திருச்சபை வழியாகத்தான் வர வேண்டும் என்றல்ல, எல்லாரும் தெரிந்து கொள்கிறார்கள். என்னை பொறுத்தளவிலே தமிழக மற்றும் இந்திய திருகாவை திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய படிப்பினைகளை இன்னும் ஆழமாக சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன்.
இது ஒரு சவால் என்றே நினைக்கின்றேன்.
நிச்சயமாக
திருத்தந்தை தெரு திருவையாக மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். உள்ளே இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்.
அது மக்களை பொறுத்தளவிலும் கஷ்டம் இருக்கிறது. இப்பொழுது ஒரு மேய்ப்பன் என்றால் ஆடுகளுடைய நாற்றம் கொண்டவனாக இருக்க வேண்டும், ஆடுகளுடைய போல அவனுக்கு நாற்றம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். மனம் என்று சொல்ல முடியாது. ஆடுகள் எப்படி நாறுகிறது அது போல நீ நாற்றம் அடிக்கணும், நீயும் நீ மேய்ப்பன் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆடுகள் என்று சொல்லக்கூட மக்களே அதை ஏற்றுக்கொள்வார்களா என்றால், ஒருவேளை மக்கள் கூட என்ன பார்க்கிறார்கள், ஒரு சில மக்கள் இன்னும் பழமையிலே இருக்கிறார்கள், நாங்கள் வேற நீங்கள் வேற என்று மேய்ப்பர்களை ஒதுக்கி வைக்கிற மக்கள் கூட்டம் ஏராளம் இருக்கிறது. எனவே மக்கள் மத்தியிலும் இது சென்று சேர வேண்டியிருக்கிறது.
இன்றைய தமிழக அரசியல் சூழல், இந்திய அரசியல் சூழல், கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு இதில் எப்படி இருக்கின்றது?
இன்றைய அரசியல் சூழல் என்று சொல்லும்போது இந்து மதத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் செய்கிற ஒரு கட்சி ஆட்சியிலே இருக்கும்போது அதில் எவ்வளவுக்கு நமக்கு ஒரு சூழல் இருக்கிறது என்றால், நமக்கு சொல்லுவதை விட இந்தியாவின் மத சார்பின்மைக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. இந்தியா மத சார்பற்ற ஒரு சோசியலிச குடியரசு, மக்கள் அரசு என்று தன்னை அறிவித்திருக்கிறது. இவை மூன்றிலும் பிரச்சனை இனி வரும் என்று எனக்கு தோன்றுகிறது. குறிப்பாக சமய சார்பற்ற ஒரு தன்மையை அவர்கள் இனி ஏற்றுக்கொள்வதில்லை என்பது பல்வேறு நிலைகளிலே அது வந்து கொண்டிருக்கிறது. எனவே பல்வேறு மாநிலங்களிலே இதற்கான புது புது சட்டத்திட்டங்கள் எல்லாம், நெருக்கங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இவை இனி எப்படி இருக்கும்? இனிதான் நமக்கு ஒரு விதத்தில் சவால்கள் இனிதான் வருகிறது. ஆமாம், அப்படிப்பட்ட சவால்கள் வரும்போது தான் நம்முடைய கடவுள் நம்பிக்கை பிரகாசிக்கும். அப்பொழுதுதான் துன்பங்களிடையே இன்னும் நற்செய்தி பல மடங்காக ஒளிரும் என்று நான் நினைக்கிறேன்.
தந்தை ஜான் குழந்தை அவர்களே, வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து தங்களுடைய இந்த புதிய குறுந்தகடு பார்வை பற்றியும் அது தொடர்பான மற்ற கருத்துகள் பற்றியும் அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி, எல்லோருக்கும் வணக்கம்.
நேர்மை உண்மை உன் வாழ்வினில் காட்டு.
கோட்டை குறுந்தகடு பற்றிய ஒரு பகிர்வு. வத்திக்கான் வானொலியில் இந்நேர்காணலில் கலந்து கொண்டவர் அருள்பணி முனைவர் ஜான் குழந்தை, கோட்டாறு மறைமாவட்டம்.